சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை July 4, 2021. தலைப்ப இறைவன் கோல்டன் உரை சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரையல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை என்றே கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வெல்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து ஏசாயா. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். சாமுவேல். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருக்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. ஸ்துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரணக் கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு. பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. ஏசாயா. இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யேகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார். இது பூமியெங்கும் அறியப்படக்கடவது என்பீர்கள். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இதிகாச சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது, பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். பெலிஸ்தர் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ, அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல, தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அதினிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்னும் பெயரிட்டார்கள். அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடிப்போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டன. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறிய அடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். வெளிப்படுத்தின விசேஷம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவத்தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீ டி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லா யதார்த்தங்களும் கடவுளிலும் அவருடைய படைப்பிலும் இணக்கமான மற்றும் நித்தியமானவை. அவர் உருவாக்குவது நல்லது, மேலும் அவர் படைத்த அனைத்தையும் செய்கிறார். க. கேள்வி: கடவுள் என்றால் என்ன? பதில்: கடவுள் அசாதாரணமானவர், தெய்வீக உயர்ந்தவர், எல்லையற்ற மனம், ஆவி, ஆத்மா, கொள்கை, வாழ்க்கை, உண்மை, அன்பு. கேள்வி: இந்த சொற்கள் ஒத்தவையா? பதில்: அவை அவர்கள் ஒரு முழுமையான கடவுளை குறிக்கிறார்கள். அவை தெய்வத்தின் தன்மை, சாராம்சம் மற்றும் முழுமையை வெளிப்படுத்தவும் நோக்கமாக உள்ளன. கடவுளின் பண்புகள் நீதி, கருணை, ஞானம், நன்மை மற்றும் பல. கேள்வி: ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் அல்லது கோட்பாடு உள்ளதா? பதில்: அங்கே இல்லை. கோட்பாடும் அதன் யோசனையும் ஒன்றாகும். இது கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர், எல்லாம் அறிந்தவர் மற்றும் சர்வ வல்லமையுள்ளவர். அவருடைய பிரதிபலிப்பு மனிதனும் பிரபஞ்சமும் ஆகும். தெய்வீக மெட்டாபிசிக்ஸ் ஆன்மீக புரிதலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி எல்லாமே மனம் என்பதையும், மனம் கடவுள் என்பதையும், சர்வ வல்லமை சர்வ வல்லமை சர்வ விஞ்ஞானம் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. அதாவது எல்லா சக்தியும், எல்லா இருப்பு, அனைத்து அறிவியல். எனவே அனைத்தும் உண்மையில் மனதின் வெளிப்பாடு. கடவுள் அல்லது நல்லவர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை ஒப்புக்கொண்ட பின் சர்வ வல்லமையின் உயர் முக்கியத்துவத்தை நாம் இழக்கிறோம். தீமை என்று பெயரிடப்பட்ட மற்றொரு சக்தி இருக்கிறது என்று நாங்கள் இன்னும் நம்புகிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட மனம் இருக்கிறது என்ற இந்த நம்பிக்கை பண்டைய புராணங்கள் மற்றும் பேகன் உருவ வழிபாடு போன்ற தெய்வீக இறையியலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஒரு தந்தையுடன், கடவுளோடு கூட, மனிதனின் முழு குடும்பமும் சகோதரர்களாக இருக்கும். ஒரு மனதுடன், கடவுள் அல்லது நல்லது மனிதனின் சகோதரத்துவம், அன்பும் சத்தியமும் கொண்டதாக இருக்கும். மேலும் தெய்வீக அறிவியலை உருவாக்கும் கொள்கை மற்றும் ஆன்மீக சக்தியின் ஒற்றுமையை கொண்டிருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட மனங்களின் இருப்பு உருவ வழிபாட்டின் அடிப்படை பிழையாகும். இந்த பிழை ஆன்மீக சக்தியின் இழப்பு, வாழ்க்கையின் ஆன்மீக இருப்பை ஒரு விருப்பமில்லாமல் எல்லையற்ற சத்தியமாக இழந்தது மற்றும் அன்பின் இழப்பு எப்போதும் இல்லாதது மற்றும் உலகளாவியது. தெய்வீக அறிவியலை நேர்மையற்ற முறையில் பேசுவது வீண். இது அறிவியலின் உண்மைத்தன்மையை நீங்கள் நிரூபிக்கும் போது எல்லா முரண்பாடுகளையும் அழிக்கிறது. யதார்த்தம் கடவுளுடன் முழுமையான இணக்கத்துடன் இருக்கிறதா என்று சந்தேகிப்பது விவேகமற்றது. தெய்வீக கோட்பாடு விஞ்ஞானம் புரிந்து கொள்ளப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் எல்லா முரண்பாடுகளையும் அழித்துவிடும். கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வதால் இந்த முன்னுரையில் இருந்து நல்லது மற்றும் அதன் இனிமையான இசைக்குழுக்கள் எல்லா சக்தியையும் கொண்டிருக்கின்றன. கடவுள் பிரபஞ்சத்தை ஆளுவதால் கிரகங்களுக்கு மனிதனை விட அதிக சக்தி இல்லை. ஆனால் கடவுளுடைய சக்தியை பிரதிபலிக்கும் மனிதனுக்கு பூமியிலும் அதன் சேனைகளிலும் ஆதிக்கம் உண்டு. தெய்வீக அறிவியலின் தொடக்க புள்ளி என்னவென்றால், கடவுள், ஆவி அனைவருமே மற்றும் வேறு எந்த சக்தியும் மனமும் இல்லை. கடவுள் அன்பு, எனவே அவர் தெய்வீக கோட்பாடு. அதன் விஞ்ஞானத்தில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள, கடவுளை உண்மையில் உள்ள எல்லாவற்றிற்கும் தெய்வீக கோட்பாடாக கருதுவதன் மூலம் நீங்கள் தொடங்க வேண்டும். ஆவி, வாழ்க்கை, உண்மை, அன்பு, ஒன்றாக ஒன்றிணைத்தல் மற்றும் கடவுளுக்கான வேத பெயர்கள். அனைத்து பொருள், புத்திசாலித்தனம், ஞானம், இருப்பது, அழியாத தன்மை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானது. இவை அவருடைய பண்புக்கூறுகள். எல்லையற்ற தெய்வீக கோட்பாடு அன்பின் நித்திய வெளிப்பாடுகள். அவருடைய ஞானத்தை தவிர வேறு எந்த ஞானமும் ஞானமானது அல்ல. எந்த உண்மையும் உண்மை இல்லை. எந்த அன்பும் அழகானது அல்ல. எந்த வாழ்க்கையும் தெய்வீகமானது அல்ல. எந்த நன்மையும் இல்லை. ஆனால் நல்ல கடவுள் தருகிறார். ஜெபத்தால் விஞ்ஞானத்தை மாற்ற முடியாது, ஆனால் அது நம்மை இணக்கமாக கொண்டு வருகிறது. நன்மை சத்தியத்தின் நிரூபணத்தை அடைகிறது. கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற வேண்டுகோள் அனைத்தும் தேவையில்லை. தெய்வீக மனதுடன் மன்றாடுவதற்கான வெறும் பழக்கம், ஒரு மனிதனிடம் மன்றாடுவது போல கடவுள் மீது மனிதனையும் சுற்றறிக்கை கொண்டதாக நிலைத்திருப்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் பிழை. அன்பே கடவுள், நாம் இன்னும் அதிகமாக இருக்கும்படி அவரிடம் கேட்கலாமா? கடவுள் புத்திசாலித்தனம். அவர் ஏற்கனவே புரிந்து கொள்ளாத எதையும் எல்லையற்ற மனதிற்கு நாம் தெரிவிக்க முடியுமா? முழுமையை மாற்ற எதிர்பார்க்கிறோமா? நாம் ஏற்றுக்கொள்வதை விட அதிகமாக கொட்டும் திறந்த நீரூற்றில் மேலும் பலவற்றை வேண்டலாமா? சொல்லாத ஆசை எல்லா இருப்பு மற்றும் ஆசீர்வாதத்தின் மூலத்தையும் நமக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது. கடவுளை கடவுளாக கேட்பது ஒரு வீண் புன்முறுவல். கடவுள் நேற்றும் இன்றும் என்றென்றும் ஒரே மாதிரியாக இருக்கிறார். மாறாத சரியானவர் தனது மாகாணத்தை நினைவூட்டாமல் சரியாக செய்வார். எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம், ஒரே கடவுள், தந்தை, ஒரே வாழ்க்கை, உண்மை, அன்பு ஆகியவை உள்ளன என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை வெளிப்படுவதால் மனிதகுலம் விகிதாச்சாரத்தில் முழுமையடையும். போர் நிறுத்தப்படும். மனிதனின் உண்மையான சகோதரத்துவம் நிறுவப்படும். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்திராகமம் 20:3 முதல் கட்டளை எனக்கு பிடித்த உரை. இது கிறிஸ்தவ அறிவியலை நிரூபிக்கிறது. இது கடவுள், ஆவி, மனம் ஆகியவற்றின் மும்மூர்த்தியை தூண்டுகிறது. நித்திய நன்மை, கடவுளை தவிர மனிதனுக்கு வேறு ஆவி அல்லது மனம் இருக்காது என்பதையும், எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம் இருக்கும் என்பதையும் இது குறிக்கிறது. முதல் கட்டளையின் தெய்வீக கோட்பாடு விஞ்ஞானத்தின் இருப்பை அடிப்படையாக கொண்டது. இதன் மூலம் மனிதன் ஆரோக்கியம், புனிதத்தன்மை மற்றும் வாழ்க்கையை நித்தியமாக நிரூபிக்கிறார். ஒரு எல்லையற்ற கடவுள் நல்லது. மனிதர்களையும் தேசங்களையும் ஒன்றிணைக்கிறார். மனிதனின் சகோதரத்துவத்தை உருவாக்குகிறது. போர்களை முடிக்கிறது. உன்னை போலவே உன் அயலானையும் நேசி பேகன் மற்றும் கிறிஸ்தவ உருவ வழிபாட்டை அளிக்கிறது. சமூக, சிவில், குற்றவியல், அரசியல் மற்றும் மத குறியீடுகளில் எது தவறு இருந்தாலும் பாலினத்தை சமப்படுத்துகிறது. மனிதனின் சாபத்தை ரத்து செய்கிறது. மேலும் பாவம், துன்பம், தண்டனை அல்லது அழிக்கக்கூடிய எதையும் விட்டுவிடாது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித குலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.